வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 41. கண்டமனூரில் வண்ணாத்தி அவ்வாவை தனியே சந்தித்து சேதி சொன்னாள். சின்ன பாப்பாவுக்கு நாள் தப்பிடுச்சு. வீடு திரும்பும் முன்னே அவ்வா ஆளை உகைத்து விட்டாள். ரேணுவிடம் சொன்னாள், இதை தொட விட்டுரு, வெளியே தெரிஞ்சால் உன்னை கொன்னே போடுவாங்க. அக்கா வந்து அவள் வயிற்றை தடவி பார்த்தாள். அக்கா மடியில் விழுந்து அவள் தேம்பி அழுது கொண்டிருந்தாள். சரி விடு, நாளைக்கு மருத்துவச்சியை கூட்டி வரேன் என்றது அவ்வா. ராமானுஜம் அடுத்த முறை வந்தபோது, இனி இந்த திசையில் உன்னை கண்டா வெட்டி போட்டுருவேன் என்று விரட்டி விட்டது. குச்சி வைத்து கலைத்து பிறகு அவள் உடல் தேறியதும் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்றுதான் அவ்வா நினைத்திருந்தது. மருத்துவச்சியின் இளைய மகள் போன மாதம்தான் ஆளானாள். வெளியூர் எல்லாம் தேடித்திரியும் கண்டமனூர் ஜமீன் சேதி கேள்விப்பட்டு ஆள் அனுப்பி பேசி பார்த்தார். சின்ன புள்ள நறுங்கி போயிருக்கா, கொஞ்சம் வளரட்டும் என்று அம்மாக்காரி தட்டி கழித்தாள். அவரா விடுகிறவர் விடாது ஆள் வந்து பேசியது. நெருக்குவட்டில் சம்மதித்தால் அப்போதைக்கு 5 பவுன் கை மாறியது. பின்னால் கல்யாண செலவை ஏற்பதாக ஜமீன் ஒப்புக்கொண்டார். கிழக்கே உள்ள மாந்தோப்பின் நள்ளிரவில் ஒரு மரத்தில் சாய்ந்து அவள் உட்கார்ந்திருந்தால் பக்கத்தில் காவல் குடிசைக்குள் மகள் திமிரி மறுத்து கத்தும் கூக்குரல் கேட்டது. தாய் எழுந்து நிலை கொள்ளாமல் நின்று தவித்தாள். மகள் குடிசை கதவை தள்ளிக்கொண்டு அலங்கோலமாக வெளியே ஓடி வந்தால் ஜமீன் பின்னாலேயே பாய்ந்து வந்து எட்டி பிடித்து உள்ளே இழுத்துச் சென்றான். தாய்க்காரி உள்ளே ஓடி அவனை பற்றி இழுத்தாள். சாமி ஒடுங்க பாவம் பச்சை புள்ள, மகள் அம்மா அம்மா என்று கத்தி அழுதாள். தாய் அவன் காலில் விழுந்தாள். உதைத்து தள்ளி வெளியே போடி என்றவன் மேலும் அசிங்கமான இழி சொற்களால் தாயை மகளையும் வைதான். நீதாண்ட ஈனச்சாதி பையன், ஊரு பொம்பளை எல்லாம் ஒழுங்கா, எத்தனை பேர் பத்தினின்னு குச்சி வைக்கிற எனக்கு தெரியாதா? மகளை விட்டு விட்டு இவள் கழுத்தை பிடித்து நெறித்தான். சொல்லுடி ரேணுகா என்று தெரிந்ததும் அவன் ரத்தம் கொதித்தது. ஆசை இருந்தும் அங்கே படியேறாமல் விட்டிருந்தான். அந்த அவ்வா கடுசான ஆள். யார் என்று பார்க்காமல் வெட்டவரும் எவன் என்று கண்டுபிடிக்கும் ஆர்வமும் அவன் மீது பொறாமையும் கோபமும் அவனுள் தீயா எறிய விடிந்தும் விடியும் முன்னே பஞ்சாயத்தை கூட்டிவிட்டான். சாதிக்கார ஆண்கள் எல்லோரும் மாட்டு வியாபாரி தான் என்று ஒருமுகமாக நம்பினார்கள். வேறு யாராகவும் இருக்க வாய்ப்பில்லை. அவன் கம்மவாறு என்று தெரிந்ததும் ஜமீன் மேலும் தொள்ளினான். அவனை ஏண்டா ஊருக்குள்ள விட்டீங்க என்று ஆண்கள் எல்லாரையும் திட்டி தீர்த்தான். தீர்ப்பை அவன் வாயால் சொல்ல தேவையே இல்லை, தானே அது குல வழக்கப்படி நடக்கும். 10-20 வண்டி கட்டி கொண்டு இளவட்டங்கள் எல்லாம் கத்தி கம்புகளோடு அல்லிப்பட்டிக்கு போனார்கள். ராமானுஜம் பெரியப்பா மகள் சடங்குக்கு லட்சுமிப்பட்டி போயிருக்காதாக தெரிந்தது. சின்னாண்டு நாயக்கர் என்ன ஏது என்று புரியாமலே அடி வாங்கினார். சடங்கு வீட்டில் நல்ல கூட்டம் இருந்தது. இவர்கள் போன உடனே ராமானுஜத்தை பிடித்து அவன் துண்டால் கையை கட்டி இழுத்தார்கள். களைவரவும் கூச்சலுமாக கிடந்தது. உள்ளூர் இளவட்டங்கள் கம்புகளோடு வந்து தெருவில் நின்று மறித்தார்கள். போனவர்கள் கண்டமனூர் பஞ்சாயத்துக்கு வந்து பேசுங்க என்று மட்டும் சொன்னார்கள். கொல்லவாறுகள் வந்த வேகத்தை பார்த்து விஷயத்தை ஊகித்த ஒரு உள்ளூர் பெருசு ராமானுஜத்தை நெருக்கி கேட்டது. பொண்ணு சமாச்சாரமாடா? அவன் தலைகுனிந்து நின்றான். வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களை முன்னால் விட்டு பின்னாலேயே வண்டி கட்டி கொண்டு ஊர் பெரியவர்கள் கிளம்பினார்கள். ரேணு அவ்வாவின் சொந்த பேத்தியில் இல்லை. எர்ரஜக்க நாயக்கனூரின் இருந்து பேரனுக்கு வாக்கப்பட்டு வந்தவள்தான். ஆனால் அவள் மேல் பிரியம் உண்டு. எப்பாடு பட்டாவது அவளை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவ்வா ஜமீன் அரண்மனையை நோக்கி போனது. அடுத்தவன் வந்து தொட்டுவிட்டான் என்பதற்காக இந்த ஆட்டம் போடுகின்றார்கள். உள்ளுக்குள் 1000 நடக்கிறது, அதை எவனும் கேட்பதில்லை. இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்து 57 வருஷமாகிவிட்டது. சமஞ்ச மறுவாஷமே 3ஆம் தாரமாக வந்து சேர்ந்தாள். 2ஆம் தாரம் செத்துப்போயிருந்தாள். வந்த புதுசில் ஒன்றும் தெரியாது. கொழுந்தர்கள் பாடாய்ப்படுத்தினார்கள். அப்புறம் விவரம் தெரிந்து தெளிவடைந்து விட்டாள். நல்ல வேளையாக மூத்த மகராசி இவளுக்கு அனுசரணையாகவே இருந்தாள். பிறகெல்லாம் இவள் விருப்பப்படி மட்டுமே இணங்கத் தொடங்கினாள். பிள்ளைகள் பிறந்தன. வீட்டையே ஆட்டி படைத்தாள். அவரது தாயாதிகளில் ஒருவனான வீரமல்லு மேல் ஆசைப்பட்டாள். தயங்கவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே அவனை கொண்டு வந்தாள். எவனும் எதுவும் பேச முடியவில்லை. அப்புறம் மல்லு நாயக்கன் வேறு பக்கம் பாய்ந்தான். பிறகும் 4 பேர் இவளுக்காக வீடேறி வந்திருக்கிறார்கள். பாவம் ரேணு, சின்னப்பெண், கொப்பும் கொலையுமாய் பூத்து நிற்கிறாள். இந்த அழகுக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டியவள்! அந்த காலத்தில் இந்த ஊரில் 40 வயசுக்காரி பேரன் பேத்தி எடுத்தவளை தூக்கி கொண்டிருக்கிறார்கள். சுருளிப்பட்டி ஏவாரி எவனோ கவுடனோடு போனது போதான் அவள் செய்த தப்பு. ஊருக்குள்ளே ஆட்டம் போட்டிருந்தால் ஒன்றுமில்லை. அவ்வாவை கண்டதும் ஜமீன் கொஞ்சம் பம்மினான். முதலில் அவனை திட்டி தீர்த்தது, பிறகு ரேணுவின் தப்பை ருசுபிக்க சொல்லி ஒத்தக்காலில் நின்றது. இப்போ அந்த கமாண்டு பயலை கொண்டு வந்துடுவாங்க, அவங்ககிட்ட இப்போ கேட்போம் என்று அவன் மேலேறியதும் அவ்வாவின் சுதி இறங்கியது. புலம்பிக் கொண்டு வீடு திரும்பியது. ராமானுஜத்தை கொண்டு வந்தவுடன் அவனை ஒழித்து வைத்தார்கள் லட்சுமி பட்டிக்காரர்களை. எதிர்பார்த்த சபா மண்டபத்தில் கம்பளியை விரித்து ஜமீன் அதில் உட்கார்ந்து கொண்டான். அவர்கள் வந்தார்கள். உட்காரக்கூட சொல்லவில்லை. நிற்க வைத்தே கேட்டான், எதுக்கு வந்தீங்க? அவர்கள் படிந்து நின்றார்கள். எதுவும் பேசவில்லை. உள்ளூர் பெரியவர் ஒருவர் வந்தவர்களை உட்காரச் சொன்னார். மோரை கொடுத்து வெற்றிலை தட்டை முன்னே வைத்தார்கள். கண்டமனூர் பெருசுகள் சற்று நேரம் சம்பிரதாயமாக பேசி இறுக்கத்தை குறைத்தனர். மன்னிச்சு விடணும் என்பதை தாண்டி அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. கொல்லவரை பற்றி தெரிஞ்சுதானே பேசுகிறீங்களா என்றான் ஜமீன். விஷயத்தை ஆரப்போட விரும்பிய லட்சுமி பட்டிக்காரர்கள், பெரியவளம் ஜமீன்தார் வரட்டும், அப்புறம் பேசுவான், அது வரைக்கும் தண்டனையை நிறுத்தி வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். காப்புகளுக்கெல்லாம் ஒன்றும் சேர்த்துக்கிட்டு வர்றீங்களாடா? பலிஜனுக்கு பாளையம் கொடுத்ததே தப்பு. போய் கவரை பொண்ணை பிடிக்க வேண்டியதானே, கம்பளை பொண்ணு தான் வேணுமாக்கு என்று ஜமீன் கத்தினான். அப்போது தான் நல்லாண்டு நாயக்கருக்கு ஒரு தீர்வு பொறிதட்டியது. நாலு பக்கமும் பார்த்து நாட்டு நடப்பை அனுசரித்து யோசித்து பேசுகிறார் அல்ல அவர். யோசித்தும் என்ன ஆகப் போகிறது? லட்சுமிப்பட்டி பஜனை மண்டபத்தில் படுத்து கிடக்கும்போது இளவட்டங்கள் இவரை கேலி செய்துவார்கள். பெரிய குளம் கடைவீதி பக்கம் போக முடியலப்பா, நம்ம எல்லாரையும் நல்லாண்டு மாதிரியே நினச்சி கவரை கிண்டல் பண்ணுறானுங்க என்பார்கள். உண்மையில் அது நல்ல யோசனை தான். அது யாருக்கு தெரிகிறது? நல்லாண்டு சொன்னார், அந்த பொண்ணை வேணால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோமே, நம்ம பயலுக்கு நாலு அடியை போட்டு அனுப்பி விடுவோங்க. கெடுத்தாண்டா நல்லாண்டு என்று வந்தவர்கள் பயந்த போதே சடாரென்று கம்பளத்திலிருந்து எழுந்த ஜமீன் கோபவசமே, நான் வேண்டா கலப்பை பிடிக்கிற பையங்களுக்கு கொல்லவார பொண்ணு கேட்குதா? உங்களை உட்கார வச்சு பேசினா என்ன செருப்பால் அடிக்கணும் என்றவன் தொடர்ந்து காப்பு பெண்களை பற்றிய தெலுங்கு பழமொழிகளுக்குள் புகுந்தான். அதை அவன் தனது வசை சொற்களோடு சேர்த்து சொன்னபோது அர்த்தம் எதிர்மாறாகி ரசாபாசமாகி போனது. கண்டமனூர்காரர்கள் அவனை தள்ளி கொண்டு உள்ளே போனார்கள். மற்றவர்கள் லட்சுமி பட்டிக்காரர்களை சாப்பிட கூப்பிட்டார்கள். அவர்கள் மறுத்து கிளம்பிய போது கை நினைத்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று பிடிவாதமாக சமையல் கூடத்திற்கு சென்று போனார்கள், கொண்டு போனார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தபோது தூரத்திலிருந்து அலறல் சத்தம் கேட்டது போல் இருந்தது. அது ஒரு பெண் குரல் என்பதை உணர்ந்து விட்டு ஒன்று இரண்டு பேர் மேலும் சாப்பிட முடியாமல் சுற்றை அலைந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். லட்சுமி வண்டி வண்டிகள் ஒரு மணி நேரம் கழித்து கிளம்பின. ஊர் மந்தையில் ஒரு தீவன படப்பு எரிந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பத்து பேர் நின்றிருந்தார்கள். நல்லாண்டு நாயக்கர், நாராயணா நாராயணா என்று வானை நோக்கி கையை உயர்த்தி இறைஞ்சிய பின் படப்பை பார்த்து கும்பிட்டார். விஷயம் அவருக்கே விளங்கிவிட்டது. சபை கலந்தவுடனே உள்ளே போன ஜமீன் அந்த கம்மாவாறு பையனை கொண்டு போக சொல்லிவிட்டான். லட்சுமிப்பட்டி போகும் பாதையில் வைகையை நோக்கி கண்டமனூர் இளவட்டங்கள் வண்டிகளை விரட்டி போனார்கள். கண்ணை கட்டியிருந்த ராமானுஜத்தை இறக்கி வைகை மணலில் நடத்தி கொண்டு போனார்கள். பங்குனி மாதத்தில் தண்ணீர் ஓரத்தில் மட்டும் ஓடியது. ராமு பகடையின் இடம் அவனை ஒப்படைத்தார்கள். பகடலாவரு என்பது தமிழ்நாட்டில் மருவி பகடையாகிவிட்டது. மற்ற கொல்லவார்கள் எல்லாம் கருகமணி அணியும் போது இவர்களுக்கு மட்டும் செம்மணி அந்தஸ்து மிக்க பகடாலு என்ற செம்மணி. ஆதி காலத்தில் தீர்ப்பு வழங்குவதும் தண்டிப்பதும் மூத்த குடியினரான இவர்கள்தான். குலதெய்வத்தையே கொன்று தின்ற பிறகு தீர்ப்பு எப்படி வழங்குவது? ஆனால் தண்டிக்கும் கடமையை மட்டுமே இவர்களிடமே விட்டு வைத்திருக்கிறார்கள். நீரில் மூச்சு மூட்டி மறித்த ராமானுஜத்தின் உடல் லட்சுமிப்பட்டி போகும் பாதை மேல் கிடந்தது. தொடரும்.